السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وصلى الله على سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وَجَعَلَ بَيْنَكُم مَّوَدَّةً وَرَحْمَةً، إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِّقَوْمٍ يَتَفَكَّرُونَ. وقال نبينا مصطفى حبيب صلى الله عليه وآله وسلم: أكمل المؤمنين إيماناً أحسنهم خلقاً، وخياركم خياركم لنسائهم، رواه الترمذي، أو كما قال صلى الله عليه وآله وسلم. அன்புக்குரிய சங்கைக்குரிய மதிப்புக்குரிய அன்பான உலமாக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸல்லம் அவர்களை இந்த உம்மத்துக்கு மிக பெரும் ஒரு அருளாக, நியமத்தாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் முஃமின்களுக்கு ஒரு பெரும் ஒரு வளமாக ஆக்கியிருக்கிறார். கனிமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு இந்த சமூகம், எங்களோட உம்மத், எல்லா விடயத்திலையும் இபாதத்தாக இருக்கலாம், வணக்க வழிபாடுகள், அதே போன்று வியாபாரமாக இருக்கலாம், எல்லா விடயங்களிலும் நாம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விடயங்களை சொல்லியிருக்கிறாங்களோ அப்படித்தான் எங்களோட வாழ்க்கையை கொண்டு போகணும். எங்களோட வியாபாரமாக இருக்கலாம், எங்களோட இபாதத்தாக இருக்கலாம், அனைத்துமே இஸ்லாம் ஷரியா சொன்னது பிரகாரம் நாங்கள் செய்யணும் என்று மிக பெரும் ஒரு ஆசையோட, மிக பெரும் ஒரு ஆவலோட காத்திருக்கிறோம். ஆனா கண்ணியமான அன்பான சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட இபாதத்துடைய விஷயத்துல, எங்களோட வியாபாரத்துடைய விஷயத்துல, எல்லா விடயங்களிலும் நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பின்தொடரக்கூடிய நாங்க, ஆனா குடும்ப வாழ்க்கை என்று வரக்கூடிய நேரத்தில், ஃபேமிலி லைஃப் என்று வரக்கூடிய நேரத்தில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போல நாங்க வாழ தயாரில்லை, அவங்கள போல நாங்க வாழ தயாரில்லை. ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முழு வாழ்க்கையும் எடுத்தா ஒரு பகுதி அவங்க வியாபாரத்துல கழித்தாங்க, இன்னொரு பகுதி எடுத்தா அவங்களுடைய தாவத் இபாதத்துடைய பகுதி, இன்னொரு பகுதி எடுத்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை. எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய கால் வீங்கக்கூடிய அளவுக்கு இபாதத் செஞ்சாங்களோ, தன்னுடைய கால் வீங்கக்கூடிய அளவுக்கு நின்று வணங்கினாங்களோ, எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாவத்துடைய விடயத்தில் வீடு வீடாக போய் மக்களுக்கு அல்லாஹ்வை பத்தி சொன்னாங்களோ, இந்த உம்மத்தை கட்டியெழுப்புவதற்காக எந்த அளவுக்கு கவனம் செலுத்தினாங்களோ, இதே போல தன்னுடைய குடும்பத்தை கட்டியெழுப்புவதற்காகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கவனம் செலுத்தினாங்க. ஆனா ஆச்சரியம், நாங்கள் இபாதத்துக்கு கவனம் செலுத்துறோம், எங்கட தொழுக, எங்கட முன்பின் சுன்னத், எங்கட ஜிக்ர், அவுராத், எல்லாத்துக்கும் கவனம் செலுத்துறோம். அதே போன்று சுப்ஹானல்லாஹ், எங்களோட வியாபாரத்து வியாபாரத்துடைய முன்னேற்றத்துக்காக நாடு நாடாக போய் எங்களோட வியாபாரத்தை முன்னேற்றுவதற்காக நாங்கள் எல்லோரும் கவனம் செலுத்துறோம். ஆனா எங்களோட குடும்ப வாழ்க்கை, எங்களோட ஃபேமிலி லைஃபுக்காக வேண்டி கவனம் செலுத்துறோம் என்றா 180% ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்ப விஷயத்துல கவனம் செலுத்துவாங்க என்றா யாரும் போய் காலிக்கோட்டில் போய் நிக்க மாட்டாங்க. தன்னுடைய குடும்ப விஷயத்துக்காக வேண்டி நேரம் கொடுப்பாங்கண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மனைவி மீது எப்படி அன்பு செலுத்தினாங்களோ, தன்னுடைய மனைவி மீது எப்படி அன்பு காட்டினாங்களோ, எப்படி புரிந்துணர்வோடு நடந்து கொண்டாங்களோ, தன்னுடைய மனைவியுடைய வேலைகளின் மீது எப்படி கவனம் செலுத்தினாங்களோ, தனது மனைவிக்கு எப்படி நேரம் கொடுத்தாங்களோ, இதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களோட குடும்ப வாழ்க்கைக்கு நாங்கள் கொடுப்போம் என்று சொன்னா
யாருமே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் போய் காலிக்கோட்டில் நிற்க மாட்டாங்க. கண்ணியமான அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் மன்னிக்கோனும். இன்றைக்கு திருமணம் நிகா என்று சொன்னா எல்லாரும் செய்றாங்க, நாங்களும் செய்றோம் என்று செஞ்சு கொண்டிருக்கிறோமே ஒழிய திருமணம் நிகா என்பத இபாதத் என்பதை நாங்க மறந்துட்டோம். தொழுக எப்படி ஒரு இபாதத்தோ, ஹஜ் எப்படி இபாதத்தோ, உம்ரா எப்படி இபாதத்தோ, குர்ஆன் திலாவத் எப்படி ஒரு இபாதத்தோ, நோன்பு எப்படி ஒரு இபாதத்தோ, சதகா எப்படி ஒரு இபாதத்தோ, இதே போலத்தான் திருமணம் நிகா என்பது மிக முக்கியமான ஒரு இபாதத். இந்த திருமண லைஃப்ல ஒருவருக்கு நிம்மதி சந்தோஷம் ராஹத் கிடைக்கல் என்று சொன்னா அவருக்கு தொழுகையில ரூஹானியச் இருக்காது, அவருடைய நோன்புல ரூஹானியச் இருக்காது, அவருடைய சதகால ரூஹானியச் இருக்காது. எப்ப குடும்ப வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் ராஹத் கிடைக்குமோ அவருடைய தொழுகையில அவர் சுவனத்தை பார்க்க முடியும், அவருடைய தர்மத்தில் அவருக்கு நிம்மதி கிடைக்கும். குர்ஆன் ஓதும் போது எந்த மன அமைதி அல்லாஹ் சொல்லிருக்கிறானோ அந்த மன அமைதியை அவர் பெற்றுக் கொள்ள முடியும். ஏன் குர்ஆன் அல்லாஹ் சொல்லிருக்கிறான், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً. ஃபேமிலி லைஃப், குடும்ப வாழ்க்கையில அல்லாஹ் தரக்கூடிய மிகப்பெரும் அருள் என்ன தெரியுமா? கணவனுக்கு மன அமைதியை கொடுக்கிறான். திருமணம் செய்யக்கூடிய கணவனுக்கு அல்லாஹ் அந்த பெண்ணின் மூலமாக மன ஆறுதலை, நிம்மதியை, சகீனத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அது மாத்திரமல்ல, இரண்டு பேருக்கு மத்தியிலையும் மவத்தா வரஹ்மா என்று சொல்லக்கூடிய அன்பையும் கிருபையும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். கண்ணியமான சகோதரர்களே, எல்லோரும் சொல்றத பாக்குறோம், நாங்க திருமணத்துக்கு முன்னால நிம்மதியா இருந்தோம், ஆனா திருமணத்துக்கு பின்னால் அந்த நிம்மதியும் இல்லாம போயிட்டு. அப்ப அல்லாஹ் போய் சொல்லுறானா நாங்க போய் சொல்றோமா? அல்லாஹ்வோட வாக்கு உண்மை. வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, வமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா. அல்லாஹ்வோட வாக்கு, அல்லாஹ்வோட வாதா, இன்ன வஅதல்லாஹி ஹக். அல்லாஹ் உண்மை சொல்லுறான், நாங்க போய் சொல்லுறோம். இப்ப ஏன் நிம்மதி இல்ல குடும்ப வாழ்க்கையில, ஏன் மவத்தா அந்த வரஹ்மா இல்லாம போகுது, என்ன காரணம்? இன்னைக்கு எத்தனையோ ஃபேமிலி எடுத்தா இன்னைக்கு வாகனத்துல வாராங்க, வந்து கல்யாண வீட்டுக்கு வாராங்க, வலிமக்கு வாராங்க, வெளியில உண்டா போறாங்க, ஆனா வீட்டுக்குள்ள கணவன் மனைவி பிரிந்து வாழ்றாங்க. வெளியில சமூகத்துக்கு காட்டுறதுக்காக வேண்டி கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நான் கணவன் வேண்ட மனைவி என கௌரவத்தை விட்டு கொடுக்கலாம், தன்மானத்தை விட்டு கொடுக்கலாம், இந்த சொசைட்டி சமூகம் எங்களை தப்பாக பேசக்கூடாது என்பதற்காக ஒரு கூட்டம் வெளியில கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா வீட்டுக்குள்ள பல வருடம் ஒரே வீட்டுக்குள்ள ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்றாங்க. கணவனுக்கு நோய் வந்தா அவ விசாரிக்கிறது கிடையாது, கணவனுக்கு தாகம் வந்தா ஒரு தண்ணீர் கோப்பு கூட எடுத்து கொடுக்க அவ தயார் கிடையாது, மனைவிக்கு ஒரு தேவை வந்தா கணவன் முன்னால வாரது கிடையாது. ஆனா வெளியில கணவன் மனைவியாக வாழ்றாங்க. காரணம் யாருக்காக? அவங்களுக்காக வேண்டி அல்ல, இந்த சமூகத்துக்காக. சமூகத்திலிருந்து அவங்களோட தன்மானத்தையும் கௌரவத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி கணவன் மனைவியாக வாழ்றாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மவத்தா வரஹ்மா என்று சொல்லக்கூடிய அன்பு, இரக்கம், சகீனா எப்ப உண்டாகும் என்றா, கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களை பார்த்து சொன்னாங்க, நீங்க இந்த சமூகத்துல, இந்த சமூகத்துல எல்லாரிடத்திலும் நல்ல பேர் வாங்கலாம். உங்களோட உம்மை வாப்ப சொல்றா, இந்த மகன் நல்ல மகன், இந்த மஹல்லா வாசிகள் சொல்றாங்க இவரை பார்த்தா ஒரு அவுலியாவை பாக்குறது மாதிரி, இந்த ஊரே சொல்லுறாங்க, இந்த நாடு சொல்லுது, உலகம் சொல்லுது, இவரை போல ஒரு மனிதனை பெற்றுக் கொள்ளேலா. கண்ணியமான சகோதரர்கள், எல்லாரும் புகழலாம், பிரச்சனை இல்ல. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தவர் யாரு தெரியுமா? கியாருக்கும் கியாருக்கும் லினிசாஇஹிம், மனைவி சொல்லோனும் ஏண்ட கணவன், ஏண்ட புருஷன், மாஷா அல்லாஹ் சாலிஹான மனிதன், சுவாலிஹான நல்ல நல்ல குணமுள்ள மனிதன். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சில சஹாபாக்கள் நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால வந்து கேட்கறாங்க ஆயிஷா அம்மையார் இடத்துல, உங்களோட ஹஸ்பண்ட், உங்களோட, அதாவது உங்களோட கணவன் ஃபேமிலி லைஃப் பத்தி சொல்லுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு உட்கார வச்சு நீண்ட பயான் செய்யல, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட குடும்ப வாழ்க்கை, கான குலுகுஹு அல் குர்ஆன், நபியுடைய முழு வாழ்க்கையும் குர்ஆன் தான், நபியுடைய முழு வாழ்க்கையும் குர்ஆன் தான். எங்க காலத்துல சொல்றதாக இருந்தா, இந்த காலத்துல திருமணம் செய்யக்கூடிய வாழ்க்கை குர்ஆனாண்டா கிடையாது. இன்னைக்கு மேற்கத்தியவாதிகளை போல நான் அடிக்கடி பயன்கள்ல சொல்றது என்னென்றா, இன்னைக்கு எல்லா மனிதர்களும் நிம்மதியை தேடுறாங்க, நிம்மதியை சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அந்த நிம்மதி சந்தோஷத்தை எங்க தேடுறாங்க தெரியுமா? திருமணம் முடிச்சுட்டு யோசிக்கிறாரு, கடைசியாக ஒரு ஹாலிவுட் படம் பார்த்தேன், அதுல வார மாதிரி வாழ்ந்தா நிம்மதி கிடைக்கும். அதுல டிராமா பாக்குற மனைவி வீட்டுல உட்காந்து இதுல எப்படி மாமியை பிரிக்கிறது, இது மாமா பிரிக்கிறது, குடும்பத்திலிருந்து கணவனை தனியா கலட்டுறது எப்படி, அவ பாக்குறாங்க. அவக்கு ஒரு படிப்பு, அதுல வார மாதிரி வாழ பாக்குறாங்க. எந்த மவத்தா வரஹ்மா வல்லா வச்சிருக்கிறானோ அதை ஒரு நாளும் பெற்றுக்கொள்ளேலா, நிம்மதி சந்தோஷத்தை ஒரு நாளும் பெற்றுக்கொள்ளேலா. கண்ணியமான சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கை சொல்லக்கூடிய நேரத்தில் பிரச்சனை வராமல் இருக்காது, நிச்சயமாக பிரச்சனை வரும். ஏன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை வந்திருக்குது. ஆனா பிரச்சனைக்கு தீர்வு பிரிவு அல்ல, பிரச்சனைக்குரிய தீர்வு புரிந்துணர்வோடு நடப்பது. அன்னைக்கு சிறிய சிறிய பிரச்சனைகளுக்கெல்லாம் கணவன் மனைவிய, மனைவி கணவனை விட்டு பிரிஞ்சு வாழ்றாங்க. கண்ணியமான சகோதரர்களே, போன மாசம் மட்டும், போன ஒரு மாசத்துல மட்டும் சுபஹானல்லாஹ் கிட்டத்தட்ட 60க்கும் மேல தலாக், 60க்கும் மேல. ஒரு காலத்துல நிகாஹ் பயானுக்கு உட்கார்ந்தா பழைய உலமாக்கள் பயம் பண்ணுவாங்க, நபியுடைய லைஃப பத்தி சுபஹானல்லாஹ் எப்படி வாழணும். இந்த காலத்துல திருமணம் என்னன்னு விளங்கப்படுத்துறது தான் பயம். இந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களை பாருங்க, மாஷா அல்லாஹ், மூத்தவங்க, மூத்த மூத்த அதாவது மூத்த மனிதர்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க, யாருடைய லைஃப்லயும் உங்களோட வாழ்க்கையில தலாக்க கேள்விப்பட்டு இருக்க மாட்டீங்க. இந்த திருமணம் செய்யறாங்க, ஒரு மாதம், ஆறு மாதம், ஒரு மாதம், ஒரு கிழமை, ஒரு வாரம், அதே போல ஒரு நாள்ல, அதாவது வெளிநாட்டு, அதாவது ஒரு விளையாட்டு பொருள் போல காலையில திருமணம் மாலையில பிரிஞ்சு போறாங்க. கண்ணியமான சகோதரர், அதனால ஒரு ஆலி மண்டைக்கு பயன்ல சொல்லுறாரு, இன்னைக்கு திருமணம் செஞ்சத்தோட யாரும் என்ன செஞ்சிடவானம், கிஃப்ட் கொடுத்துடவானம், அன்பளிப்பு கொடுத்துடவானம். ஏனெண்டா குறைஞ்சது பாருங்க, ஒரு வருஷமாவது வாழ்றாங்களே, அதுக்கு பின்னால கொடுங்க. ஏன், ஆறு மாசத்துல அடுத்த கல்யாணக்காரர் எடுத்துக்கொண்டு வராங்க. கண்ணியமான சகோதரர்களே, அப்ப இந்த குடும்ப வாழ்க்கையில ஒத்துமை எங்க பெற்றுக்கொள்ளலாம், எங்கேயும் இல்ல. ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை மதித்து வாழ்வார் என்று சொன்னா, தன்னுடைய மனைவி மீது அன்பு செலுத்துவாரண்டா, தன்னுடைய மனைவியை கண்ணியப்படுத்துவாரண்டா, மற்றவங்களுக்கு முன்னால தன்னுடைய மனைவியை எவ்வளவு பெரிய மோசமானவளாக இருந்தாலும் பிறருக்கு முன்னால தந்த மனைவியை கேவலப்படுத்தாம மதித்து அன்போட நடப்பார் என்று சொன்னா, நாங்க எங்களோட மனைவியை விட்டுட்டு போனாலும் எங்களோட மனைவி எங்களை விட்டு கொடுக்க மாட்டா. இன்னைக்கு நாங்க பாக்குறது என்ன, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருக்கானே, அர்ரிஜாலு கவ்வாமூன் அலா நிஸா, பெண்ணை விட ஆண் தானே பலம். நாங்க எங்களோட பலத்தை கொண்டு போய் காட்ட பாக்குறோம், எங்களோட சக்தி அல்லாஹ் காட்ட சொல்லல. அல்லாஹ் சொல்றான், உங்களோட பெண்களை, அந்த பெண்கள் இயற்கையாகவே பலகீனமானவங்க, அந்த பெண்ணை நீங்க சரிப்படுத்தி எடுக்கிறதாக இருந்தா அந்த பெண் விலா எலும்பால படைக்கப்பட்டிருக்கிறாள். அல்லாஹ் பெண்களை ஒளியால படைக்கல, பெண்களை அல்லாஹ் மண்ணால படைக்கல, பெண்ணை அல்லாஹ் படைத்திருக்கிறது விலா எலும்பால. ஆணுடைய விலா எலும்பு வளைஞ்சுதான் இருக்கும். நபி அவங்க சொன்னாங்க, ஒரு தவற, ஒரு கெட்ட விஷயத்தை கண்டு நீங்க விட்டுட்டீங்கடா, அப்படியோ வளைந்து கொண்டே போயிடுவாள். ஒரே அடியா அந்த பெண்ணை நீங்க ராபித்துல் அதவியா போல சூஃபி பெண்ணாக ஆக்க பார்த்தா உடஞ்சிடும், தலாக்குல போய் நின்றுடும். மெது மெதுவாக உங்களோட பெண்களை திருத்திக்கோங்க. கண்ணியமான சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கை பிரச்சனை இல்லாம இருக்காது, பிரச்சனை இருக்கும். ஆனா அந்த பிரச்சனைய ரெண்டு பேரும் விட்டு கொடுப்பாங்கடா, ரெண்டு பேரும் ஒரு முடிவெடுத்து கொள்ளணும். இன்னைக்கு நிறைய பிரச்சனைக்கு அடிப்பட காரணம் என்றா, கபீல் துணிகா என்று சொன்னத்தோடு அடுத்த முடிவு ரெண்டு பேரும் எடுக்கணும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் உங்களோட வாப்பம்மா பத்தி நான் பேச மாட்டேன், உங்களோட வாப்பம்மா கணவன் முடிவெடுக்கணும். ஏன்னா மாமா மாமியோட குறைய பத்தி, தவறுகளை பத்தி நான் ஒரு நாளும் பேச மாட்டேன். மனைவி சொல்லணும், நான் உங்களோட உம்மா அப்பா பத்தி ஒரு நாளும் பேச மாட்டேன். ரெண்டு பேரும் இதுல ஒத்துமையாகுவாங்க சொன்னா குடும்ப வாழ்க்கையில முக்காவாசு பிரச்சனை இல்லாம போயிடும். கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொரு கணவனும் நினைக்கணும், மனைவி உடைய உம்மா வாப்பா ஏண்ட உம்மா வாப்பா மாதிரி. மனைவி யோசிக்கணும், ஏண்ட மாமி மாமா எனக்கு உம்மா வாப்பா மாதிரி. ஒவ்வொருவரும் மாமி என்று யோசிக்கிறதால தான் பிரச்சனை. ஏனெண்டா அந்த காலத்தில இருந்து இன்று வரைக்கும் மாமி என்று சொன்ன ஒரு பே மாதிரி தான் காட்டி வச்சிருக்கிறாங்க. இல்ல இல்ல சொல்லி கொடுக்கணும், இல்ல இல்ல மாமி என்றா உம்மா மாதிரி தான். ஆனா சில மாமி மாற பார்க்கவே இல்ல, பே மாதிரி தான். கண்ணியமான சகோதரர்களே, எப்ப நாங்க மாமிய உம்மா மாதிரி பார்ப்போமோ குடும்பத்துல பிரச்சனை இல்லாம போவோம். என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை பாருங்க, ஒரு அதாவது இந்த சம்பவத்தை பார்க்கக்கூடிய நேரத்துல ஒவ்வொருடைய உள்ளமும் அதாவது இந்த சம்பவத்தை கேட்டதோட அதிர்ச்சியாக இருக்கும். ஏனெண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மக்கால அநியாயம் செய்த, மக்கால மிக பெரும் அநியாயம் செய்த ஒருவர் தான் அபுல் ஆஸ் என்பவர். யாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய கணவன் அபுல் ஆஸ். நபிக்கு மாமக்கு அநியாயம் செய்யறது யாரு, மருமகன். 10 வருஷம் மக்கால மாமக்கு அநியாயம் செஞ்சாங்க. மாமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு போறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த அபுல் ஆஸ் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன். எந்த அளவுக்கு என்றா நபியை மாமாவை எப்படியெல்லாம் கேவலப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் கேவலப்படுத்தி மக்காவை விட்டு விரட்டினாங்க. ஆனா மாமக்கும் மருமகனுக்கும் உள்ள பிரச்சனை மனைவி தலை போடல, யாரு ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா கணவனை விட்டு கொடுக்கல. மாமா விரட்டிட்டாங்க மக்கால இருந்து, ஆனா மகள் போகல. அதாவது வெளி பிரச்சனையில நாங்க என்ன செய்ய பாக்குறோம், மனைவியை பழி வாங்க பாக்குறோம், மாமா இப்படி செஞ்சா உன் மாமி இப்படி செஞ்சா அதனால நீ என்னோட வாழ தகுதி இல்ல. கண்ணியமான சகோதரர்கள், இதை விட பெரிய பிரச்சனை இருக்கேனுமா? சொந்த ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத மக்காவை விட்டு விரட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மருமகன் அபுல் ஆஸோட மனைவி இருக்கிறாங்க. இப்ப 10 வருஷத்துக்கு பின்னால சுமார் 2 ஆண்டுகள் மதீனாவுக்கு வந்து 2 ஆண்டுகள்ல பத்ர் யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப வாளை தூக்கி வாராங்க மாமாவை கொலை செய்ய. யாரு? மருமகன் வாராரு. மாமாவை கொலை செய்ய அபுல் ஆஸ் வாளை தூக்கி வாராரு. கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் இன்றைக்கு குரலை ஒசத்தி பேசினாவே இன்றைக்கு குடும்பம் ரெண்டா போகுது. மாமாவை வெட்டவாருன்னு சொன்னா ஜைன பிரதி எல்லாம் என்ன செஞ்சிருக்கணும்? நீ வானமின்றே வித்திருக்கணும். அவங்க எதுவும் பேசல. ஏன கணவனை திருத்தேலும், ஏன கணவனை திருத்த முடியும், அவர் என்னோட வாழ அவர் அவரோட தான் நான் வாழ்வேன் என்ற ஒரு புடிவாதத்தோடு இருந்தாங்க. விட்டு கொடுக்கல. இப்ப பத்ர்ல கைது செய்யப்படுறாங்க. அபுல் ஆஸ் நபியுடைய மருமகன் பத்ர்ல கைது செய்யப்படுறாங்க. இப்ப நஷ்டேடு கொடுக்கப்பட்டு, அதாவது பிடிப்பட்ட கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. அபுல் ஆஸ் நபியுடைய மருமகனுடைய சைடால ஒரு பொருள் வந்திருக்குது நஷ்டேடு. நபி அவங்க எடுத்து பார்த்ததோட மாலை மாலையாக கண்ணீர் வடிக்கிறாங்க, அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு பேச்சு வருவதில்ல. நபியுடைய முகம் எல்லாம் சிவந்துட்டு உடனே சஹாபாக்கள் ஓடோடி வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், ஏன் நீங்க அழுது கொண்டு இருக்கிறீங்க? உங்களோட முகம் எல்லாம் சிவப்பாக மாறியிருக்கிறது. இல்ல இல்ல, ஏண்ட மருமகன் அபுல் ஆஸ் என்ன வெட்ட வந்திருக்கிறாரு, அவரை விடுதலை செய்வதற்காக, ஏண்ட மகள் ஜைனப் கண்ட கணவனை விடுதலை செய்வதற்காக ஒரு மாலை அனுப்பியிருக்கிறா. அந்த மாலைய பார்த்ததோட எனக்கு அழுக வருவது. அது யார்த்த மாலை தெரியுமா? நான் மனைவி ஹதீஜாக்கு கொடுத்த மாலை. அத அனுப்பியிருக்கிறா என் மகள் எனக்கு மருமகனுக்கு எடுத்துட்டு நீங்க என்ன கணவனை விடுதலை செய்யுங்க. நபி அவங்க பார்த்து அழுகுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. உடனே அபுல் ஆஸ பார்த்து சொன்னாங்க, அபுல் ஆஸ் உன்னை விடுதலை செய்ய ஏண்ட மகள் நான் கொடுத்த மாலையை எனக்கே திருப்பி அனுப்பியிருக்கிறான் நஷ்டேடாக. நான் உனக்கு மாலையும் திருப்பி தாரேன், நீ என் மகளை விட்டுடு. ஏன்னா நீ காஃபிராக இருக்கிறாய், ஏன் மகள் ஒரு முஃமீனாக இருக்கிறா, ரெண்டு பேரும் சேர்ந்து வாழையலா, அதனால ஏண்ட மகளை நீ விடுவிப்பதாக இருந்தா உனக்கு மாலையும் தந்து உன்னை நான் விடுவிக்கிறேன். உடனே அபுல் ஆஸ் சொன்னாங்க, சரி உன்னோட மகளை நான் விட்டுடுறேன். இப்ப மக்காக்கு வாராங்க. ஆனா எவ்வளோ மோசமான மனிதனாக அபுல் ஆஸ் இருந்தாலும் மனைவியை மதிச்சு நடந்தாங்க, மனைவி மீது அன்பு செலுத்தினாங்க, மனைவிய மதித்தாங்க. ஆனா மிதிக்கல்ல, அன்போட இரக்கத்தோட நடந்து கொண்டாங்க. சுபஹானல்லாஹ், மதீனாக்கு அனுப்ப விருப்பம் இல்ல, அழுது அழுது தந்த மனைவி ஜைனப்ப நபிக்கு கொடுத்த வாக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனாலும் உள்ளமிடம் கொடுக்கறதில்ல. நீண்ட காலம் வாழ்ந்துட்டோம், ஆனா என் மனைவி என்னோட தான் இருக்கணும். ஒரு நாள் மதீனாக்கு வரவேண்டிய ஒரு கட்டம். வாராங்க அபுல் ஆஸ் மதீனாவுக்கு, வந்து சொல்லுறாங்க ஜைனபிடத்துல, நான் ஒரு நாள் இங்க தங்கணும், என்ன கொலை செஞ்சிடுவாங்க, நீங்க எனக்கு பாதுகாப்பு தரணும். நபிக்கு விருப்பமே இல்ல, சொன்னாங்க நீங்க பாதுகாப்பு கொடுக்க வானம். ஆனாலும் மகள் சொல்லுறா, ஏந்த கணவன் மீது யாரும் கை வைக்க கூடாது, நான் இன்று இரவு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறேன். இந்த மனைவியுடைய அன்பு இரக்கம் அஹ்லாக்க பாக்குறாங்க. சுபஹானல்லாஹ், நான் எந்த அளவுக்கு வச்சிருக்கிறேனோ அதை விட ஏந்த மனைவி என் மீது பல மடங்கு அன்பு வைத்திருக்கிறா. மக்காக்கு வாராங்க. சுபஹானல்லாஹ், முழு சமூகமும் சொன்னாங்க இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. மக்காக்கு வந்து தன்னுடைய முழு சொத்தையும் கொடுத்துட்டு நபியுடைய கையை பிடிச்சு சொல்றாங்க, மாமா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றேன், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு என்று மாமட கையை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. கண்ணியமான சகோதரர்களே, இந்த பிரச்சனைக்கு தீர்வு தலாக்ல போய் முடியல. மனைவி விலகி கொண்டா ஏந்த கணவனை திருத்த முடியும், ஏந்த கணவனை எனக்கு விருப்ப மாறி ஆக்கிக் கொள்ள முடியும். கணவனுக்கும் தெரியும் மாமாவோட பிரச்சனை தான், ஆனா நான் ஏந்த மனைவியை விட்டு கொடுக்க மாட்டேன். மனைவியை மதிச்சு நடந்தாங்க. எங்களுக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த வாழ்நாள்ல கூடுதலாக கஷ்டப்பட்டது அபூ ஜஹலாலையும் அவனுடைய மகன் இக்ரிமாவாலையும். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. நபி அவங்க சுஜூதுல இருக்கிறாங்க. அபூ ஜஹல் சொல்லுறாரு, நபியுடைய தலையில கொண்டு போய் அழுகிய ஒட்டக குடல்களை கொண்டு போய் போடணும். வாப்பா சொல்லுறாரு, மகன் கொண்டு போய் இக்ரிமா அழுகிய ஒட்டக குடல்களை எடுத்து கொண்டு போய் பொன்னான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மேல கொண்டு போய் போடுறாங்க. நபிக்கு சுஜூதுல இருந்து எழும்ப முடியாது, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. பல தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையில போவாங்க, வச கவிதைகளை பாடி நபி அவங்களை கேவலப்படுத்துவாங்க. ஃபத்ஹு மக்கா, நபி அவங்க வாராங்க, மக்காவுடைய வெற்றி ஹிஜ்ரி 10-8 வாராங்க. வரக்கூடிய நேரத்துல இக்ரிமாக்கு விளங்கிட்டு நபி அவங்க அறிவிச்சாங்க, 10 பேருடைய பேரை சொல்லி சொன்னாங்க, இவங்களை எங்க கண்டாலும் நீங்க கொலை செஞ்சிருங்க, இவங்களுக்கு மன்னிப்பே இல்லை. அதுல ஒருவர் தான் இக்ரிமா. சொன்னாங்க, இந்த இக்ரிமாவை எங்க கண்டாலும் நீங்க கொலை செஞ்சிருங்க. இக்ரிமாவுடைய மனைவி உம்மு ஹகீம் ரலியல்லாஹு அன்ஹா ஃபத்ஹு மக்கால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வராங்க. யா ரசூலல்லாஹ், ஏல கணவன் எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் என்னோட நல்லவராகத்தான் இருந்தாரு, என்ன மதித்து வாழ்ந்தாரு, என்னோட இரக்கமாக வாழ்ந்தாரு. நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், ஆனா ஏந்த கணவனை நான் நரகத்துக்கு அனுப்ப தயாரில்லை, அவரை நான் இஸ்லாத்துக்குள் அழைத்து வாரேன், அவரை நீங்க மன்னிப்பீங்களா யார சூழல்லா, ஏன் நீங்க அறிவிச்சிருக்கிறீங்க, எங்க கண்டாலும் கொலை செய்யுங்க என்று சொல்லி அவரை நான் அழைத்து வந்தா மன்னிப்பீங்களா? சொன்னாங்க நபி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரை அழைத்து வாங்க, அவரையும் நான் மன்னித்து விடுகிறேன். நடந்து போறாங்க, போகக்கூடிய நேரத்துல இன்னும் ஒரு சோதனை. தனக்கு நம்பிக்கையாக இருந்த வேலைக்காரன் உம்மு ஹகீம் ரலியல்லாஹு அன்ஹா அவரோட தவறாக நடப்பதற்கு முயற்சி செய்கிறான். யாரும் இல்லாத சந்தர்ப்பம், தவறாக நடப்போம் என்று முயற்சி செய்கிறான். அதையும் தாண்டி அவனோடையும் ஜிஹாது செய்து போறாங்க, தன்னோட கணவனை காப்பாற்ற கடலோரத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க யமனுக்கு போறதுக்கு. சொல்றாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டேன், நீங்களும் இஸ்லாத்துக்குள்ள வாங்க என்று இக்ரிமா வளைச்ச நேரத்துல இக்ரிமா சொல்லுறாரு, நபி அவங்க என்ன குலசையை சொல்லி இருக்கிறாங்க, அதனால என்னால வரையல. இல்ல இல்ல, நான் நபி கிட்ட அனுமதி கேட்டேன், நபி அவங்க சொன்னாங்க உங்களை மன்னித்துட்டாக சொன்னாங்க, நீங்க வாங்க போவோம் என்று. சுபஹானல்லாஹ், நபி அவங்க கிட்ட வாராங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ப இக்ரிமா மஸ்ஜிதுக்குள்ள நுழைய போறாரு, யாரும் அவரை தவறாக பேசவானம். நபியுடைய கையை பிடிக்கிறாங்க, மாலை மாலையாக கண்ணீர் வடிக்கிறாங்க. இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. யாருடைய கவலை? மனைவியுடைய கவலை. மனைவி விட்டு கொடுக்கல, மாமா மாமியுடைய பேச்சை கேட்டு, நண்பர்களுடைய பேச்சை கேட்டு, சமூகத்துடைய பேச்சை கேட்டு தன்னுடைய கணவனை விட்டு கொடுக்கல, கணவனும் தன்னுடைய மனைவியை விட்டு கொடுக்கல. கண்ணியமான சகோதரர்களே, قد سمع الله قول التي تجادلك في زوجها என்ற குர்ஆனுடைய சபபுல் நுஸூல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹு அவர்கள் பதிவு செய்யறாங்க. ஒரு கணவன் ஒரு மனைவி நாங்க பிரியக்கூடாது, நாங்க புரிந்துணர்வோட விட்டு கொடுத்து சேர்ந்து வாழணும் என்று எண்ணினாங்க என்று சொன்னா, உலகமே நினைத்தாலும் அல்லாஹ் அவங்களை பிரிய விட மாட்டான். இது அல்லாஹ்வுடைய நியதி, அல்லாஹ்வுடைய நியதி. ரெண்டு பேர் சேர்ந்து வாழணும் என்று நினைச்சிட்டாங்க என்று சொன்னா, ஷைத்தானுக்கு மிக விருப்பமான பாவம் இது தெரியுமா? விபச்சாரம் அல்ல, வட்டி எடுப்பதல்ல, மது குடிப்பதல்ல, கொலை செய்வதல்ல, ஷைத்தானுக்கு மிக விருப்பமான பாவம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கணவன் மனைவியை பிரித்து விடுவது. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி பதிவு செஞ்சிருக்கிறான், ஷைத்தானுக்கு மிக விருப்பமான பாவம். ஒவ்வொரு நாளும் கடல்ல தன்னுடைய சிம்மாசத்தில் நட்டி கேட்கிறானாம் ஒவ்வொரு ஷைத்தானையும் பார்த்து, நீ என்ன பாவம் செய்தாய்? ஒருவர் சொல்வானா, நான் கொலை செய்ய வச்சுட்டு வந்தேன், மது குடிக்க வைத்துட்டு வந்தேன், வட்டி எடுக்க வைத்துட்டு வந்தேன். ஒரே ஒரு நொண்டி ஷைத்தான் சொல்லுவானாம், நான் ரெண்டு குடும்பத்தை பிரிச்சுட்டு வந்திருக்கிறேன். இப்படியே தென்ன செய்வானம் தலைவன், அந்த பாவத்தை செஞ்சவனை அழைத்து கட்டுப்பிடித்து மானக்கா செய்து தன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த கிரீடத்தை எடுத்து அவனுடைய தலையில் அணிவிப்பானாம். அந்த அளவுக்கு விருப்பமான பாவம் தான் ரெண்டு குடும்பத்தை பிரிப்பது. கண்ணியமான அன்பான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த குர்ஆனுடைய வசனம் இருக்கிறது தானே, ஜாஹிலியா காலத்துல அது அன்று மட்டுமல்ல இன்றும் தான், மகரமான ஒரு பெண்ணின் மீது, அதாவது அவுசு பின் சாமித் ரலி அல்லாஹு அன்ஹு தந்த மனைவியை பார்த்து சொல்லுறாங்க, ஓண்ட முதுகு, ஓண்ட முதுகு ஏண்ட உம்மட முதுக போல இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? மனைவியுடைய முதுக பார்த்து ஏந்த உம்மட முதுக போல இருக்குது. ஒருவர் ஒரு கணவன் ஒரு ஆண் மனைவியை பார்த்து உங்களோட முதுகு ஏண்ட உம்மட முதுக போல, ஏண்ட தங்கச்சிட முதுக போல, ஏண்ட தாத்தர முதுக போல என்று சொன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழையலா, ரெண்டு பேரும் சேர்ந்து வாழையலா. இப்ப அவுசு பின் சாமித் அப்படி சொல்லிட்டாரு, இப்ப ஹவுலா பின்த் ஸலபா ரலியல்லாஹு அன்ஹு அழுக வந்துட்டு, ஏன் இனிமேல் அது தலாக் அந்த காலத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து வாழையலா, பிரியக்கூடிய கட்டம் உண்டாகிட்டு இப்ப நபி கிட்ட வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு மெதுவா சொல்றாங்க, ஏன் இந்த கணவன் இப்படி சொல்லிட்டாரு, ஆனா எனக்கு இந்த கணவனோட பிரியலா, நான் அந்த அளவுக்கு அன்பு முஹப்பத் வச்சிருக்கிறேன், ஆனா இதுக்கு தீர்வு என்ன? மெதுவா சொல்லுறாங்க, அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் குர்ஆனுடைய வசனம் திறக்கி வைக்கிறான், நீங்க ஆயிஷாவிடம் மெதுவாக சொன்னதை நான் கேட்டுட்டேன், அல்லாஹ் இறக்கி வைக்கிறார். நீ சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாய், நீ உன் பிரச்சனைய நான் கேட்டுட்டேன். நபிக்கு போறதுக்கு முன்னால் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி வச்சுட்டான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரும் அழைக்கிறாங்க, நடந்த விஷயங்கள் சொல்லப்படுவது. இப்ப அல்லாஹ் அதுக்கு ஒரு தீர்வை கொடுக்கிறார், ஒரு அடிமையை விடுதலை செய்யணும், இல்ல ரெண்டு மாசம் தொடர்ந்து நோன்பு பிடிக்கணும், இல்லை என்று சொன்னா 60 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க. சுபஹானல்லாஹ், கண்ணியமான சகோதரர்களே, என்ன சொல்ல வாரன் என்றா, எங்களை உள்ளத்துல பிரியோனும் பிரியோனும் என்ற எண்ணம் இருந்தா பிரிஞ்சே தான் போவோம், இல்ல நாங்க சேர்ந்து வாழுவோம் விட்டு கொடுப்போம் என்ற எண்ணம் வரும் என்று சொன்னா, ஒரு நாளும் அல்லாஹ் எங்களை பிரியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒரு நிலைமை உண்டாக்க மாட்டான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவங்களோட குடும்ப வாழ்க்கை எடுத்து பாருங்க, எடுத்து படிங்க. உம்ரா, ஹஜ், தொழுக, இதெல்லாம் நாங்க டைம் எடுத்து நேரம் எடுத்து வந்து படிக்கிறோம். ஆனா ஆச்சரியம், நிகாவுக்கு மட்டும் தான், நாளைக்கு திருமணம் நிகாஹ் என்று சொன்னா நைட்டுக்கு வந்து ஹஸ்ரத் அவங்கள்ட்ட சில விஷயங்களை நாங்க பேசணும், என்னது ஹசரத் சில விஷயங்களை நாங்க பேசணும் என்று, அதுவும் எனக்கு அரமணி தேரத்த டைம் இருக்குது, ஏழுமான அளவுக்கு சுருக்கமாக சொல்லுங்க என்று சொல்லி வாழப்போற நீண்ட கால வாழ்க்கைய அரமணி தேரத்துக்குள் உள்ளடக்கிட்டு போறாரு. கண்ணியமான சகோதரர்களே, திருமண வாழ்க்கை எடுத்து படிங்க, குடும்ப வாழ்க்கை எடுத்து படிங்க. வெறுமனே உடலுடைய இச்சைக்காக வேண்டி மாத்திரமல்ல நிக்கா, நிக்கா என்பது உடலுடைய இச்சைக்காக வேண்டி மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய நிறைய அர்த்தங்களை சொல்லி காட்டினாங்க. கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்ன மனைவி மக்களோட விட்டு கொடுத்து புரிந்து நடந்தாங்க. நபியுடைய ஒவ்வொரு மனைவி மாரையும் எடுத்து பாருங்க, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் பின்த் ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா, ஸஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த 11 பொம்பளையும் ஒரே குணமுள்ள ஒரே சுபாவம் உள்ள பொம்பளைகள் அல்ல. நபியுடைய 11 மனைவியும் 11 சுபாவம் 11 குணம் உள்ள பெண்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபியை விட வயதுல மூத்த பொம்புல, ஆனா பணக்கார பொம்புல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபியை விட கூடுதலான வயது குறைந்த பொம்புல, ஆனா கொஞ்சம் விளையாட்டு தன்மை உள்ள அந்த சிபத்துள்ள ஒரு பெண்மணி. ஹதரத் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் கோவக்காரி, உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் ரோசம் உள்ள பெண்மணி, ஹதரத் ஸஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அதாவது இலகிய மனம் சென்சிட்டிவ் மனம் படைத்த ஒரு பெண்மணி. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு மனைவிமாரும் ஒவ்வொரு குணமுள்ள பெண்களாக இருந்தாங்க. எல்லா பெண்களையும் மதித்து விளங்கி நடந்து கொண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான அன்பான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வீட்டுக்குள்ள வாராங்க, வீட்டுக்குள்ள நுழையிறாங்க, சலாம் சொல்லி வாராங்க. நபி அவங்க எப்பயும் வீட்டுக்குள்ள வரக்கூடிய நேரத்துல அத்தர் பூசாம மிஸ்வாக் செய்யாம வுது செய்யாம வரமாட்டாங்க. நபி அவங்க வீட்டுக்குள்ள வரக்கூடிய நேரத்துல அத்தர் பூசாம மிஸ்வாக் செய்யாம வுது செய்யாம வரமாட்டாங்க. நாங்க இந்த மூணு எப்ப செய்யறது? வீட்டிலிருந்து வெளியில போகோலே, வீட்டிலிருந்து வெளியில போகோலே, வெளியில எங்களோட இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எங்களை அழகா காட்டுறோம். ஆனா வீட்டுக்குள்ள நுழையக்கூடிய நேரத்துல எப்படி நுழைந்தாலும் பரவாயில்ல, குறைந்தது மிஸ்வாக் செய்து முகத்தை கழுகித்தாலும் போகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஏன் இந்த கணவன் வீட்டுக்குள்ள வரக்கூடிய நேரத்துல சலாம் சொல்லி மிஸ்வாக் செய்து உது செய்து வருவாங்க. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு தண்ணீர் கிளாஸ், ஒரு குவளையில தண்ணீர் இருக்குது, நான் எடுத்து குடித்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கிட்ட கேட்டாங்க, ஆயிஷா நீ எந்த இடத்தால தண்ணீர் குடித்தாய்? என்ன கேக்குறாங்க, ஆயிஷா நீ எந்த இடத்தால தண்ணீர் குடித்தாய்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இந்த இடத்தால குடித்தேன். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தந்த வாய மனைவி குடித்த அந்த இடத்தில் வைத்து குடித்தாங்க. என்ன கேக்குறதா, இந்த ஹதீஸ அறிவிச்சிட்டு சில உலமாக்கள் கேக்குறாங்க, இந்த இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பரக்கத்துள்ள பெண்மணியா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பரக்கத்துள்ள மனிதனா? யாரு யாருக்கு பரக்கத்து கூட? சரியண்டா நபி அவங்க குடித்த பானத்தை அந்த கூலைய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் எடுத்து குடிச்சிருக்கோனும், ஆனா நபி அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குடித்த பானத்தை எடுத்து குடிச்சாங்களே, இதுதான் குடும்ப வாழ்க்கை. இப்ப இந்த கணவன் மீது வெறுப்பு வருமா அன்பு வருமா? கண்ணியமான சகோதரர்களே, பொதுவாக பெண்களுக்கு இயல்பாகவே இருக்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் தான், ஏந்த கணவன் எனக்கு நேரம் தரணும். ஒரு பெண்ணுக்கு நாங்க வாகனம் கொடுத்திருக்கிறோம், வீடு கொடுத்திருக்கிறோம், நல்ல வசதி வாய்ப்பு நகனட்டெல்லாம் கொடுத்திருக்கிறோம். இது மட்டுமல்ல, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை, இவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு மாச கணக்கு வெளிநாட்டிலையும் வியாபாரத்திலையும் இருந்தா குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது. கண்ணியமான சகோதரர்களே, ஷரீஆ நிகாஹுடைய பாடங்கள் எடுத்து பார்த்தா கூடுதலாக பெண்கள் எதிர்பார்ப்பது, கணவன் எனக்கு நேரம் தரணும். நபி அவங்க வீட்டுக்கு வராங்க இரவு நேரத்தில், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்தையும் அறிந்த ஒரு மனிதன், அனைத்தையும் அறிந்த ஒரு நபி உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு கதையை சொல்லட்டுமா, ஒரு கதை சொல்லட்டுமா? எவ்வளவு வேலை வெட்டுள்ள நபி அவங்க, முஸ்லிம்களால, முஷ்ரிக்கிங்களால, மஜூசிங்களால, முனாஃபிக்கிங்களால, முஸ்லிம்களால, எல்லாராலையும் பிரச்சனை வரக்கூடிய காலம், பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நேரம், எல்லாத்தையும் விட்டுட்டு மனைவி கதை சொல்லுறா. அந்த ஹதீஸ கிட்டத்தட்ட விளக்கத்தோடு படிக்கிறதாக இருந்தாலே 1.5 மணித்தியாலம் தேவை. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் சும்மா வாசிக்கிறதாக இருந்தாவே குறைந்தது 1.5 மணித்தியாலம் தேவை. அந்த கதையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுறாங்க. நபி அவங்க உட்கார்ந்திருந்து அந்த கதை அப்படியே கேட்கிறாங்க, அப்படியே அந்த கதையை கேட்கிறாங்க. அந்த கதை நபி அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஆனா தெரிஞ்ச மாதிரி கூட காட்டிக்கொள்ளல, தந்த மனைவிக்கு நேரம் கொடுத்தாங்க. குறைந்தது உலமாக்கள் சொல்லுறாங்க, இன்னைக்கு கண்ணியமான அன்பான சகோதரர்களே, ஒரு நாளைக்கு குறைந்தது 1.5 மணித்தியாலமாகுது பெட்ல அல்ல, தவறாக நினைச்சு கொள்ளவானம், பெட்ல அல்ல உட்கார்ந்து பேசுறதுக்கு 1.5 மணித்தியாலம் ஒவ்வொரு கணவனும் கொடுக்கணும். மனைவியோடு உட்கார்ந்து பேசுறதுக்கு ஒவ்வொரு கணவனும் 1.5 மணித்தியாலம் உட்கார்ந்து இருக்கணும். அதுக்கு தான் சொல்லுறாங்க, குறைஞ்சது உட்கார்ந்து ஹதீஸ் பாருங்க, குர்ஆனுடைய விஷயங்களை முதாக்கரா செய்யுங்க, இரக்கம் அன்பு முஹப்பத் உண்டாகும். கண்ணியமான சகோதரர்களை, இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு எல்லா பெண்களுக்கும் பொதுவாக இறக்கம் என்னென்றா, ஏத கணவனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், ஏத கணவனை விட்டு கொடுக்க மாட்டேன். இயல்பாகவே பெண்களுக்கு சந்தேகம் வருவது இயல்பு. பெண்களுக்கு அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் கணவன் வெளியில போனா, கொஞ்சம் போனை எடுத்துட்டா, கொஞ்சம் அவர் தனியாக இருந்து ஏதாவது செக் பண்ணினா, மனைவிக்கு இயல்பாகவே சந்தேகம் வரும். ஒரு ஹதீஸ சொல்லி முடிக்கிறேன். முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஆயிஷா அம்மையாரோட தூங்கி கொண்டிருக்கிறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவுடைய நடுநிசி எழும்பி பாக்குறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தூங்கிட்டாங்களா என்று. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தூங்கி கொண்டிருக்கிறாங்க, ஆனா தூங்கல்ல, தூங்குற மாதிரி நடித்து கொண்டு இருக்கிறாங்க, கண்ணை பூட்டி தூங்குற மாதிரி இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஸ்லீப்பரை மெதுவாக எடுக்கிறாங்க, தன்னுடைய போர்வையை மெதுவாக எடுக்கிறாங்க, கதவை மெதுவாக திறக்கிறாங்க. இன்னைக்கு நாங்க எப்படி கார் கீய பைக் கீய எல்லாம் எடுத்து மெதுவாக வெளியில போற மாதிரி, இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெதுவாக கதவை திறந்து வெளியில போறாங்க. போனதுக்கு பின்னால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க, தன்னுடைய புர்காவை எடுத்து தன்னுடைய முகத்தை மறைச்சு நபியை ஃபாலோ பண்ணி கொண்டு போறாங்க. இவர் எங்க போறாரு, ஏந்த டேர்ன்ல வேற வீட்டுக்கு எங்கேயாவது போறாரா, விடக்கூடாது, போறாங்க பின்னால. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நெடுவாக போறாங்க ஜன்னத்துல் பகீக்கு, ஜன்னத்துல் பகீக்கு போறாங்க. நின்று முஃமின்களுக்காக வேண்டி துவா செய்யறாங்க, இஸ்திகஃபார் செஞ்சாங்க. இப்ப ஆயிஷா அம்மையார் பார்த்துட்டாங்க, இப்ப நபி அவங்க திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க திரும்பி இப்ப நடக்கிறாங்க. நபி அவங்க பாக்குறாங்க, கருப்புருவம் உண்டு மாதிரி விளங்குதுன்னு. நபி அவங்க அவசரமாக நடக்கக்கூடிய நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவசர அவசரமா ஓடி வந்து வீட்டுல வந்து படிச்சுட்டாங்க. இப்ப நபி அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, என்னத்தான் தூங்கினாலும் உடம்பு காட்டி கொடுக்குமா இல்லையா? ஓடி வந்தா இப்ப உடம்பு, அவ உடம்புல அந்த வித்தியாசம் விளங்குது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விளங்கிட்டு, கருப்புருவம் வேறொன்றும் இல்லை, இதுதான் உருவம், இந்த உருவம் தான் என்ன ஃபாலோ பண்ணி வந்திருக்குது, என்ன தேடி வந்திருக்குது. இப்ப ஆயிஷா தான் தட்டுறாங்க, ஆயிஷா அம்மா என்ன நடந்துச்சு சொல்லுங்க. அவங்க தூங்குற மாதிரியே இருக்கிறாங்க, தூங்குறவங்க எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை கஷ்டம் எழுப்பலாம். இப்ப தட்டுறாங்க தட்டுறாங்க, தூங்குற மாதிரி இருக்கிறாங்க, ஆனா உடம்பு என்ன செய்யுது, ஆடிக்கொண்டே இருக்குது, அது மூச்சு அதனுடைய வித்தியாசத்தை காட்டிக்கொண்டே இருக்குது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா நீங்க உண்மை சொல்லாட்டி பிரச்சனை இல்ல, நீங்க தூங்குங்க, ஏன் ரப்பு அல்லாஹ் இப்ப வகை அறிவிப்பான். உடனே எலும்பிட்டாங்க, எலும்பி சொன்னாங்க, யார சொல்லல, ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் டவுட் ஆகுது, கொஞ்சம் இந்த நைட்ல நீங்க எங்க போனீங்க, அந்த டைம்ல எங்கட மனைவி, கொஞ்சம் உங்க டவுட் இருந்தா நீ எனக்கு சரி வர மாட்டாய், உன்னோட வாழையில நான் கொஞ்சம் போன் எடுத்து செக் பண்ணேன்னா உனக்கு டவுட்டு, நீ சரி வர மாட்டாய், வா நாளை காலை கோட்டுப்போம், இதுதான் எங்கட லைஃப். நபி அவங்க ஒன்றும் சொல்லல, அடே நான் நபி, நான் உனக்கு துரோகம் செய்வேனா, என் அந்தஸ்து என்ன, என் சிறப்பு என்ன, என் கண்ணியம் என்றா, நாளைக்கு நான் சூனத்துக்கு நுழையாம யாரும் நுழைய முடியாது, அப்படிப்பட்ட இந்த நபியை சந்தேகம் பற்றியதெல்லாம் கேட்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சந்தேகத்துக்குரிய விளக்கத்தை கொடுத்தாங்க. சொன்னாங்க, ஆயிஷா அம்மா, நான் ஏன் அந்த நடுநிசையில் எழும்பி போனேன்னு தெரியுமா, நான் உன்னோட உறங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. எப்ப நீ நைட் டிரஸ் வீட்டுக்குள்ள உடுப்பியோ, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்குள்ள நுழைய மாட்டாங்க. கதவுக்கு வெளியில இருந்து என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வோட ஆர்டர், ஜன்னத்துல் பக்கீக்கு போய் மூமின்களுக்காக துவா செய்ய சொன்னாங்க. அதனால தான் நான் உனக்கு சொல்லாம போனேன். ஏன் சொல்லிட்டு போகல தெரியுமா, அந்த நடுநிசையில உன்னை எழுப்பி, நான் அந்த காலத்துல வெளிச்சம் எதுவுமே இல்ல, நான் ஜன்னத்துல் பக்கீக்கு போக போறேன், நீ கொஞ்சம் தனியாக என்று சொல்லிட்டு போனா அந்த இருட்டில் உங்களுக்கு பயம் ஏற்படும் என்பதற்காகத்தான் அதையும் நான் சொல்லாம போனேன். இப்ப மனைவிக்கு கணவண்ட மேல நம்பிக்கை. கனிமான சகோதரர்களே, சந்தேகம் பொதுவாக பெண்களுக்கு வந்தா அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து ஆண்களுடைய பழக்கம். ஒரு கோல் வந்துட்டு, ஒரு மெசேஜ் வந்துட்டு, இப்ப மனைவி கேட்கறது என்ன, இது யார்தது, பொதுவாக எங்களுக்கு வாரல்ல, ஏன் வராது, ஏன்னா நாங்க அதுக்கென்று வேற போன் வச்சிருக்கிறோம், போறதுக்கு முன்னாலெல்லாம் டிலீட் பண்ணிட்டு போறோம், பிளாக் பண்ணிட்டு போறோம், அதனால வீட்டுக்குள்ள வராது மெசேஜ். ஆனாலும் அப்படி வந்துட்டாலும் மனைவி கேட்டா நாங்க அதுக்கு விளக்கத்தை கொடுக்கணும், இல்ல நீ என்ன சந்தேகப்படுறாய், நீ டவுட் ஆகுறாய், அதனால உன்னோட வாழையலா. அதே போல கண்ணியமான சகோதரர், எங்களோட ஒவ்வொருவருடைய போனுடைய பாஸ்வேர்டும் எங்களோட மனைவிக்கு தெரிஞ்சிருக்கணும். பாஸ்வேர்ட் போடுறது கள்ளன் தான், பொதுவாக அவன் தான் தன்னுடைய பாதுகாப்பு, ஏன்னா என்ன மனைவி எல்லா உரிமையும் அந்த பெண்ணுக்கு இருக்குது. எந்த கணவனுடைய பாஸ்வேர்ட் மனைவிக்கு தெரியாதோ, அந்த போன்ல ஏதோ ஒரு தவறு இருக்குது, அந்த போன்ல ஏதோ ஒரு முசீபத் இருக்குது. மனைவிக்கு தெரிஞ்ச அதாவது பாஸ்வேர்டாக இருக்கும் என்று சொன்னா அந்த போன் பிரச்சனையே இல்லை, இவர் நல்ல கணவன் என்பதற்கு அடையாளம். வல்ல நாயன் அல்லாஹ் இந்த திருமண வாழ்க்கைய, குடும்ப வாழ்க்கைய திருமணம் செய்யக்கூடிய இந்த மணமகனையும், இந்த மணமகனோடு சேரக்கூடிய அந்த மணமகளையும் அல்லாஹ் நீருடி காலம் அதாவது மௌத்து வரைக்கும் நிம்மதியாக, சந்தோஷமாக, ராகத்தாக, குர்ஆன்ல சொல்லக்கூடிய அந்த மவத்தா, வரஹ்மா, சகீனாவை முழுமையாக கொடுத்தருள் புரிவானாக. திருமணம் செய்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அந்த மேலான பாக்கியங்களை ரப்பு தந்தருள் புரிவானாக. திருமணம் செய்ய காத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் யா அல்லாஹ் தகுந்த சாலிஹான ஜோடிகளை கொடுத்தருள் புரிவாயாக. இந்த மஜிமாவை கபூல் செய்வாயாக, இந்த திருமணத்தை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த திருமணத்தின் மூலமாக இந்த இரண்டு குடும்பங்களையும் ஒன்று சேர்ப்பாயாக. இந்த இரண்டு குடும்பமும் யா அல்லாஹ் யாருடைய கண்ணூறு நாவூறு பிரச்சனைகள் சிக்கல்கள் இல்லாமல் என்றென்றும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் இந்த கணவனும் இந்த மனைவியும் வாழக்கூடிய அந்த காட்சியை பார்த்து இரண்டு குடும்பங்களும் தன்னுடைய கண்களால ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய குடும்பங்களாக ஆக்கிறியா அல்லாஹ். சாலிஹான குழந்தை பாக்கியங்களை குடிச்சிரியா அல்லாஹ், சாலிஹான பிச்சனங்களை குடிச்சிரியா அல்லாஹ், கடன் இல்லாத, சிக்கல் இல்லாத, நோய் நொம்பலும் இல்லாத வாழ்க்கை கொடுத்தருள் புரிவாயாக. இந்த மஜ்மால நாம் எல்லோரும் இப்படி ஒத்துமையாக ஒன்றாக இருந்து நல்ல விடயங்களை கேட்டு பேசினோமோ, இதே போல நாளைய கயாமத்துடைய நாளையில் சுவாலிகீங்கள், முத்தகீங்கள், சுஹதாக்கள், நவதாக்கள், ஔலியாக்கள், சஹாபா பெருமக்களோட யா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நுழைந்து உன்னுடைய லிகா சந்திப்பையும், உன்னுடைய ரிபா திருப்பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நமது குடும்பத்துக்கும் நமது பரம்பரைக்கும் தந்தருள் புரிவாயாக. வ ஆக்ரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.